அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்ட ஜே ஜே கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வேதியியல் துறை தலைவர் டாக்டர் சி முத்துக்குமார் அவர்கள் சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகள் குறித்து பல தகவல்களை தற்பொழுது நமது புதுகை பண்பலையில் வழங்குகிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
நேர்கொண்ட பார்வையும் வீறு கொண்ட நடையும் இளைஞர்களின் வழிகாட்டியாகவும் வாழ்ந்து வந்த விவேகானந்தரின் 159வது பிறந்த நாளான இன்று அவரை பற்றிய பல தகவல்களையும் நம்முடைய கல்லூரி பேராசிரியர் அவர்களிடம் விரிவான வகையில் விவரம் கேட்க. வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை ஜே ஜே கலை அறிவியல் கல்லூரி வேதியியல் துறையில் துறை தலைவராக பணியாற்றும் முனைவர் முத்துக்குமார் பேசுகிறேன்.
சார், இந்த விவேகானந்தரோட அவரோட பிறப்பை பற்றியும் அவர் கற்ற கல்வியை பற்றியும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
இன்றைய இந்தியாவை உருவாக்குவதில் மாபெரும் திருப்புமுனையாக அமைந்தவர் நமது சுவாமிஜி. அவர் விவேகமும் வேகமும் அன்பும் அறிவும் கலந்து உருவாகிய ஓர் அற்புத ஆற்றலாக திகழ்ந்தார். பண்டைய வேதகால ரிஷிகளின் ஆன்மீக பாரம்பரியத்தில் நின்று விவேகானந்தர் சமுதாயம் வளம் பெற்று விளங்க ஏராளமான கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துச் சொன்னார். வாழ்க்கையில் நேரக்கூடிய பிரச்சனைகளை ஆண்மையுடன் எதிர்த்து நிற்கும் வலிமையை தருவதாக அமைந்த அவரது இடிமுழக்கம் புதிய இந்தியாவின் மறுமலர்ச்சிக்கு எல்லா விதத்திலும் ஒரு விடிவெள்ளியாக அமைந்தது. தனி மனிதனின் முன்னேற்றத்திற்கும் நம் தாய் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் அவர் கூறிய ஆண்மை தரும் கருத்துக்கள் நம் இளைஞர்களை தட்டி எழுப்பியதோடு அன்றுபோல் இன்றும் பொருத்தமாக இருக்கின்றன. ஆனந்தரின் பிறப்பும் கல்வியும் பற்றி பேசும் பொழுது சுவாமிஜி 12/1/1863 மேற்கு வங்கத்தில் உள்ள கல்கத்தாவில் விஸ்வநாத் தத்தாவிற்கும் புவனேஸ்வரி தேவிக்கும் மகனாக பிறந்தார். இவருடைய இயற்பெயர் நரேந்திர தத்தா ஆகும். தாய்மொழி வங்காளமாகும். இவருக்கு நிவேதிதை என்ற சகோதரி இருந்தார். அவர் பிற்காலத்தில் விவேகானந்தரின் சீடரானார். நிவேதிதையோடு சுவாமி சதானந்தர், அலசிங்க பெருமாள் ஆகியோர் முக்கிய சீடர்களாக திகழ்ந்தனர். இவருடைய பள்ளி படிப்பானது கல்கத்தாவிலேயே முடிந்தது. மிகுந்த நினைவாற்றல் கொண்ட மாமனிதராக நம சுவாமிஜி திகழ்ந்தார். சிறந்த விளையாட்டு வீரர் ஆவார். சிறு வயது முதலே தியானம் செய்து வந்தார். பள்ளி படிப்பு முடிந்தவுடன் 1879 கல்கத்தாவில் உள்ள மாநில கல்லூரியில் சேர்ந்தார். பின்னர் ஸ்காட்டிஷ் சர்ச் காலேஜில் தத்துவம் பயின்றார். அங்கே மேலை நாட்டு தத்துவங்கள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் வரலாற்று முதலியவற்றை படித்தறிந்தார். இச்சமயத்தில் அவர் மனதில் இறை உண்மைகளை பற்றி பல கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்தன. இறைவனை பலர் வழிபடுவதும் உலகின் வேறுபாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் நிறைந்துள்ளதும் அவருக்கு முரண்பாடாக தோன்றிற்று. அப்பொழுதுதான் பிரம்ம சமாஜத்தில் உறுப்பினரானார். இருந்தபொழுதிலும் அவரின் சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கவில்லை.
விவேகானந்தரோட ஆன்மீக வாழ்க்கையை பற்றி அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
ஆன்மீக குருவாகிய ராமகிருஷ்ணரை பற்றி அறிந்து அவரிடம் 1881 சீடரானார். முதலில் ராமகிருஷ்ணரின் கருத்துக்களை விவேகானந்தரால் ஏற்க இயலவில்லை. பின்னர் பக்தி மார்க்கம் மற்றும் ஞான மார்க்கம் இரண்டின் அவசியத்தையும் விவேகானந்தரால் புரிந்து கொள்ள முடிந்தது. அப்பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சரின் பிரதான சீடரானார். 1886 ராமகிருஷ்ணர் இறந்த பின்னர் விவேகானந்தரும் மற்ற சீடர்களும் துறவியானார்கள். பின்னர் 4 இந்திய துணைக்கண்டம் முழுவதும் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றினர். அந்த காலகட்டம் ஆங்கிலேய அடிமை கொண்ட காலகட்டமாகும். பல இடங்களுக்கு சென்று ஆன்மீக சொற்பொழிவுகளை ஆற்றினர். தன் பயண முடிவில் 24/12/1892 கன்னியாகுமரி சென்று கடல் நடுவே உள்ள பாறையில் அமர்ந்து 3 தியானம் செய்தார். இந்த நாட்களில் இந்தியாவின் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் குறித்து தியானம் செய்தார். அந்த பாறைதான் இன்றும் விவேகானந்தர் நினைவிடமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. பின் கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு பயணமானார். 1893 அமெரிக்காவில் உலக சமய மாநாடு ஒன்று நடைபெற்றது. இந்து மதம் சார்பாக அந்த மகாநாட்டில் கலந்து கொள்ள சென்னை நகர இளைஞர்கள் விவேகானந்தரை கேட்டுக்கொண்டனர். அதை ஏற்றுக்கொண்டு 1893 அமெரிக்காவில் உள்ள சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் அவர் ஆற்றிய சொற்பொழிவு உலக தரம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அந்த மாநாட்டில் சுவாமி விவேகானந்தருக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் 3 நிமிடங்களே ஆகும். அந்த மாநாட்டில் பேசிய அனைவரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன் என்றுதான் ஆரம்பித்தார்கள். ஆனால் விவேகானந்தர் மட்டும் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று தனது பேச்சை துவங்கினார். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், இதற்கு முன்னால் 2 நபர்கள் இதேபோல் தங்களது பேச்சை துவக்கியுள்ளனர். இருந்தாலும் அவர்களுக்கு கிடைக்காத கரகோஷமும் ஆரவாரமும் விவேகானந்தருக்கு கிடைத்தது. அவரின் சொற்பொழிவுக்கு ஒதுக்கப்பட்ட 3 நிமிடங்களில் 1 நிமிடம் இதற்கே செலவானது. நியூயார்க் மற்றும் லண்டன் நகரங்களில் வேதாந்த மையங்களை நிறுவினார். அங்கிருந்து கொழும்பு சென்றார். பின்னர் 1897 இந்தியா திரும்புகிறார். அப்பொழுது முதன் முதலில் தமிழகத்தில் உள்ள ராமேஸ்வரத்திற்கு வந்தடைகிறார். ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பனில் மிகச்சிறந்த வரவேற்பை அளித்தார் அன்றைய தினம் சமஸ்தான மன்னர் திரு பாஸ்கர சேதுபதி. சிகாகோவிலிருந்து நேரடியாக தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்தது நமக்கெல்லாம் மிகுந்த பெருமையை அளிக்கும் விதமாக அமைந்திருந்தது. சில மாதங்கள் இங்கு இருந்துவிட்டு கல்கத்தா செல்கிறார். பின்னர் ராமகிருஷ்ண மடத்தை நிறுவினார். இன்று உலகம் முழுவதும் ராமகிருஷ்ண மடங்கள் நிறைந்துள்ளது. மனிதர் இயல்பில் தெய்வீகமானவர்கள் என்பதனையும் இந்த தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதே மனித வாழ்வின் சாரம் என்பதனையும் அவர் தனது அனைத்து சொற்பொழிவுகளிலும் எழுத்துக்களிலும் வலியுறுத்தி வருவதை காணலாம். காடுகளிலும் மலைகளிலும் வசிக்கும் இசிகளிடமும் சமூகத்தில் ஒரு பிரிவினரிடமும் மட்டுமே குழுமியிருந்த ஆன்மீகம் சமூகத்தில் இருந்த அனைத்து பிரிவினரிடமும் பரவ வேண்டும் என்று அவர் விரும்பினார்.
விவேகானந்தரோட நம்பிக்கையோடையும் அதே போல அவரோட வலிமையை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் சார்.
ஆன்மாவால் முடியாத ஏதாவது உண்டென்று ஒருபோதும் எண்ணாதீர்கள். அப்படி எண்ணுவதே குற்றம். பாவம் என்ற ஒன்று உண்டென்றால் அது நீங்கள் உங்களையோ பிறரையோ பலவீனர் என்று சொல்வதுதான். எதை நினைக்கிறீர்களோ அதுவாக ஆவீர்கள். உங்களை பலவீனர்கள் என்று நினைத்தால் பலவீனர்கள் ஆவீர்கள். வலிமையானவர்கள் என்று நினைத்தால் வலிமை மிக்கவராக ஆவீர்கள். சுதந்திரராக இருங்கள். யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் கடந்த கால வாழ்க்கையை சற்று திரும்பி பார்ப்பீர்களானால் கிடைக்காத உதவியை பிறரிடம் எதிர்பார்த்து ஏமாந்தது உங்கள் நினைவிற்கு வரும். வந்த உதவிகள் எல்லாம் உங்களுக்குள் இருந்தே வந்தது. முடியாது, என்னால் இயலாது என்று மட்டும் சொல்லாதீர்கள். நீங்கள் எல்லையற்றவர்கள். காலமும் இடமும் கூட உங்கள் இயல்புடன் ஒப்பிடும்போது ஒன்றுமே இல்லை. நீங்கள் எதையும் செய்ய முடியும். எல்லாம் வல்லவர்கள் நீங்களே ஆவீர்கள். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும். உங்கள் பாதையில் உறுதியாக செல்லுங்கள். உலகம் உங்கள் காலடியில் வந்து விழும். கவலை வேண்டாம். இவரிடம் நம்பிக்கை வையுங்கள், அவரிடம் நம்பிக்கை வையுங்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். முதலில் உங்களிடமே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று நான் சொல்கிறேன். உங்களிடம் நம்பிக்கை வையுங்கள். எல்லா ஆற்றலும் உங்களிடம் உள்ளது. அதை உணருங்கள், அதை வெளிப்படுத்துங்கள். என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லுங்கள். இல்லை இல்லை என்று சொன்னால் பாம்பின் நஞ்சு கூட இல்லாமல் போய்விடும். இதுபோல நம்பிக்கையும் வலிமையும் ஊட்டக்கூடிய பல கருத்துக்களை மக்களிடையே எடுத்து வைத்தார்.
ஒரு மனிதனுடைய மனதின் ஆற்றலை பற்றி எந்த அளவுக்கு மக்கள் எடுத்து குறைத்தார், அதை பற்றி சொல்லுங்க சார்.
ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதையே உங்கள் வாழ்க்கையாக கொள்ளுங்கள், அதையே நினையுங்கள், அதையே கனவு காணுங்கள். அந்த லட்சியத்திற்காகவே வாழுங்கள். மூளை, தசைகள், நரம்புகள் என்று உங்கள் உடலின் ஒவ்வொரு பகுதியும் அந்த லட்சியத்தால் நிறையட்டும். பிற கருத்துக்கள் அனைத்தையும் அடியோடு விட்டுவிடுங்கள். வெற்றிக்கு வழி இதுவே. நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகி மற்றவர்களையும் அத்தகையவர்கள் ஆக்க உண்மையில் விரும்புவோமானால் ஆழ்ந்து மூழ்க வேண்டும் என்று தெரிவித்தார். அதேபோல மனிதன் தனது விதியை தானே அமைத்து கொள்கிறான் என்ற ஒரு கருத்துக்கு விவேகானந்தர் கூறியது, இந்த உலகம் பெரியதொரு பயிற்சி கூடம், நம்மை வலிமைப்படுத்தி கொள்வதற்கே நாம் இங்கு வந்திருக்கிறோம். எல்லா நல்ல சமுதாய மாற்றங்களும் உள்ளே செயல்படுகின்ற ஆன்மீக சக்திகளின் வெளிப்பாடே ஆகும். இவை வலிமையாக ஒழுங்குபடுத்தப்பட்டவை. அப்படி இருக்குமானால் சமுதாயமும் அத்தகைய அமைப்பை பெறும். ஒவ்வொருவனும் தனது முக்திக்கு தானே முயல வேண்டும், வேறு வழியில்லை. நாடுகளின் விஷயமும் அப்படியே. எந்த அமைப்புமே நிலை நிறையை அடைந்து அவற்றின் குறைபாடுகளை சுட்டிக்காட்டுவது மிக எளிது. ஒருவன் எந்த அமைப்பைச் சேர்ந்து வாழ்ந்தாலும் அவனது குறைபாடுகளை அகற்ற உதவுவனே மனித இனத்தின் உண்மையான நண்பன். தனி மனிதர் உயர்ந்தால் நாடும் அதன் அமைப்புகளும் உயர்ந்தே தீரும். நீயே உள்ளிருப்பதை வெளிவர செய்ய வேண்டும். ஒருவராலும் உனக்கு கற்பிக்க முடியாது. யாராலும் உன்னை ஆன்மீகவாதியாக ஆக்க முடியாது. உன் ஆன்மாவை தவிர வேறெந்த ஆசிரியரும் இல்லை. இன்று எவ்வாறு ஒரு மனிதன் தனது விதியை தானே அமைத்து கொள்கிறான் என்று மிகவும் தெளிவாக மக்களிடையே எடுத்து உரைத்தார்.
சார், இப்போ விவேகானந்தர் வந்து கல்வியை பற்றியும் இந்த சமுதாயத்தை பற்றியும் என்ன விதமான வகையில் எடுத்துரைத்தார், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கல்வியை பற்றி கூறுகையில், கல்வி என்பது என்ன? அது புத்தக படிப்பா? இல்லை. அது பல வகைப்பட்ட அறிவை தேடிக்கொள்வதா? அதுவும் இல்லை. சங்கற்பத்தின் போக்கையும் வெளிப்பாட்டையும் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து பயனளிக்குமாறு செய்கின்ற பயிற்சியே கல்வியாகும் என்று தெரிவித்தார். அவரை பொறுத்தவரையில் கல்வியின் சாரம் மன ஒருமைப்பாடே தவிர தகவல்களை சேகரிப்பது அல்ல. அவர் மீண்டும் படிக்க நேர்ந்தால் ஒருபோதும் தகவல்களை சேகரிக்க மாட்டேன் என்று கூறியுள்ளார். முதலில் மன ஒருமைப்பாட்டை பற்றியும் அதை வளர்த்து கொண்டும் பின்னர் அந்த பரிபூரணமான கல்வியால் தான் விரும்பும்போது தகவல்களை சேகரித்து கொள்வதே மிகச்சிறந்த கல்வி என்று கூறினார். சராசரி மக்களை அன்றாட வாழ்க்கை போராட்டத்திற்கு தயார் செய்யாத கல்வி, ஒழுக்க வலிமையை தராத கல்வி, பிறர் நலம் நாடுகின்ற உணர்வை தராத கல்வி, சிங்கம் போன்ற தைரியத்தை கொடுக்காத கல்வி, அதை கல்வி என்று சொல்ல முடியுமா? ஒருவனை தன் சொந்த கால்களிலேயே நிற்கும்படி செய்வதே உண்மையான கல்வி என்றும், கல்வியை பற்றியும் சமுதாயத்தை பற்றியும் மிக தெளிவான பல சிந்தனைகளை கூறியுள்ளார். அதேபோல மக்கள் தொண்டை பற்றி அவர் கூறுகையில், எப்படி சேவை செய்வது, பணிவு என்றால் என்ன என்பதையெல்லாம் அறிந்து அதை பின்பற்றி வாழும் வீர வாழ்க்கை எங்கே போய்விட்டது? வீரம் என்பது தன்னல தியாகமே தவிர பிறன் மீது ஆணை செலுத்துவது அல்ல. பிறர் தனது ஆணையை ஏற்று நடக்க வேண்டுமானால் நீ முதலில் பிறர் ஆணையை மதித்து உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்க வேண்டும். முதலில் தன்னை தியாகம் செய்ய வேண்டும். அச்சமே மரணம். நீ எல்லா அச்சங்களையும் கடந்து செல்ல வேண்டும். எனவே இன்றிலிருந்து அச்சமற்றவனாக இரு. உனது முக்திக்காகவும் மற்றவர்களின் நன்மைக்காகவும் உயிரை கொடுக்கவும் தயாராக இரு. எலும்பாலும் தசையாலும் ஆன இந்த மூட்டையை சுமந்து திரிவதால் பயன் என்ன? மக்கள் தொண்டே சிறந்த மகேசன் தொண்டு என்பதை அவர் தனது செயல்களிலும் சொற்பொழிவுகளிலும் மக்களிடையே எடுத்து கூறினார்.
சார், விவேகானந்தர் வந்து தான் அதிகமாக நேசித்த தாய் திருநாடை பற்றி என்ன கூறியிருக்கார், அதை பற்றி சொல்லுங்களேன் சார்.
விவேகானந்தரானவர் தாய் திருநாடு பற்றி அவருடைய நகமும் சதையும் போல அவருடைய தேசபக்தியும் அவருடைய செயல்களும் இருந்தன. உண்மை, அன்பு, நேர்மை இவற்றை யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. உங்களிடம் நேர்மை உள்ளதா? நீ உயிரே போனாலும் சுயநலமில்லாதவனாக இருக்கிறாயா? உன்னிடம் அன்பு உள்ளதா? அப்படியானால் பயப்படாதீர்கள், மரணத்திற்கும் அஞ்ச வேண்டாம். என் பிள்ளைகளே, முன்னோக்கி செல்லுங்கள். உலகம் முழுவதும் ஒளியை எதிர்பார்த்து நிற்கிறது, ஆவலுடன் காத்து நிற்கிறது. அந்த ஒளி இந்தியாவிடம் மட்டுமே உள்ளது. ஆனால் மாயாஜால வித்தைகளிலும் கேலிக்கூத்தான சடங்குகளிலும் போலி சம்பிரதாயங்களிலும் அந்த ஒளி இல்லை. உண்மையான மதசாரத்தின் பெருமைகளிலும் மிக மிக உயர்ந்த ஆன்மீக உண்மைகளிலும் தான் உள்ளது. இதனால்தான் எத்தனையோ மாறுபாடுகள் வந்து துன்புற்றும் இறைவன் நம் இந்த இனத்தினரை இன்று வரை காப்பாற்றி வந்துள்ளார். இப்போது காலம் கனிந்துவிட்டது. என் வீர மகன்களே, நீங்கள் மகத்தான காரியங்களை சாதிக்க பிறந்துள்ளீர்கள் என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று விவேகானந்தர் இளைஞர்களுக்கு அறிவுரை கூறியுள்ளார். இளைஞர்களின் வழிகாட்டியாகவும் அவர்கள் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டும் விதமாகவும் அச்சத்தை போக்கும் விதமாகவும் வாழ்ந்து மறைந்த நமது வீரத்துறவி விவேகானந்தரின் ஆன்மா நம்மிடையே பல உன்னத செயல்களை செய்ய ஊக்குவித்து நமது தாய் திருநாட்டை உலகிலேயே உன்னத நாடாக அடையாளம் காண்பித்து கொண்டிருக்கிறது. நமது இளைஞர்கள் எழுச்சியையும் நேர்மையையும் ஒழுக்கத்தையும் கடைபிடித்து வாழ்வில் உன்னத நிலையை அடைய சுவாமி விவேகானந்தரின் கருத்துக்களும் செயல்பாடுகளும் இன்றளவும் துணை நிற்கிறது என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
விவேகானந்தரை பற்றி பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை வானொலி சார்பாகவும் புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாறு பற்றியும் இளைஞர்களின் வாழ்க்கையில் எழுச்சியை ஏற்படுத்திய தகவல்கள் பற்றியும் நாட்டுப்பற்று பற்றியும் கேட்டறிந்த புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விவேகானந்தரின் பிறந்த நாளான இன்று சுவாமிஜியை நினைவு கூர்ந்து அவரை பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த புதுகை பண்பலை வானொலிக்கும் எனது சார்பாகவும் நான் பணியாற்றும் கல்லூரி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
இதுவரை தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகள் குறித்து பல தகவல்களை வழங்கிய புதுக்கோட்டை மாவட்ட ஜே ஜே கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வேதியியல் துறை தலைவர் டாக்டர் சி முத்துக்குமார் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடியவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.